வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் அவருடைய அம்மாவை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லலாம்னு இருக்கேன். தாமஸ் ஆல்வா எடிசன், இன்றைக்கி நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு இல்லையா, லைட்டு, அதை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மோஷன் பிக்சர் இது எல்லாத்துக்கும் முன்னோடி அவர் தான். இது தவிர நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியிருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் இந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக எலக்ட்ரிசிட்டி போயிட்டா நம்மளால் பொறுத்துக்க முடியல, எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 2 நிமிஷம் மேலே ஆயிட்டாலே பொறுமை இழந்துருவோம், ஃபேன் ஓடாது, டிவி பார்க்க முடியலை, லைட்டு கூட இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், பழைய காலத்தில் தீயினால் எரியக்கூடிய விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளை மட்டுமே மக்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த காலத்தில் எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்ச எடிசனுடைய சாதனை எவ்வளோ பெரிய சாதனையாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் பல்பை தாமஸ் ஆல்வா எடிசன் லான்ச் பண்ணது, அதாவது மக்களுக்கு அறிமுகப்படுத்தினதே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பேசப்படுது. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய ஃபேக்டரி அமைஞ்சிருந்த தெருவில் பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டிட்டார். நிறைய விளம்பரப்படுத்தி ஒரு அதிசயமான நிகழ்வு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இரவு நல்ல இருட்டின பிறகு இருட்டு நேரத்தில் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி தன்னுடைய ஃபேக்டரிக்கு முன்னாடி நிறுத்திட்டார். நிறுத்திட்டு தன்னுடைய கண்டுபிடிப்பை பற்றி சொல்லிட்டு கைத்தட்டினார். அவர் கைத்தட்டின அடுத்த செகண்டு பல 100 விளக்குகள் அந்த தெரு முழுக்க எரிஞ்சு அந்த இரவை பகலாக்கி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது விளக்கு வெளிச்சத்திலேயோ புழங்கி பழகின மக்கள் திடீர்னு நூற்றுக்கணக்கான சூரியன்கள் உதிச்சது போல தங்களை சுற்றி லைட் எரிஞ்சதை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த இடமே ஒரு ஸ்டேடியம், இரவு நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேடியம் எப்படி லைட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அதை பார்த்து மக்கள் ரொம்பவே அசந்து போயிட்டாங்க. இது நடந்து 100 வருடங்களுக்கு மேலாகுது. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள், அதை தயாரித்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஃபேக்டரி, கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம், இப்படி உலக புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிற அடையாளம், இப்படி புகழ்பெற்று இருக்கக்கூடிய எடிசனுடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். எடிசன் அப்போ ரொம்ப சின்ன பையன். ஒரு நாள் அவர் ஸ்கூல்லேருந்து திரும்ப வரும்போது தன்னுடைய மிஸ் கொடுத்ததா ஒரு லெட்டரை கொண்டு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா, இந்த லெட்டரை உங்களை மட்டும் படிக்க சொல்லி எங்களுடைய டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. எடிசனுடைய அம்மா அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்களால அழுகையை அடக்க முடியலை. அவங்க கண்ணில் இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த சிறுவயது பையனான எடிசன், என்னம்மா என்னாச்சு, அந்த லெட்டரில் அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவங்க அம்மா, நானே படிக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தாங்க. உங்கள் பையன் எடிசன் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கான். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அறிவார்ந்த வாத்தியார்களோ டீச்சர்களோ எங்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட டீச்சர்களை நியமிக்கிற அளவுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வசதியும் பத்தாது. எங்கள் ஸ்கூல் அவ்வளோ பெரிய ஸ்கூல் கிடையாது. அதனால் உங்கள் பையனை நீங்கள் வீட்டிலே வச்சு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுத்து அவனை வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்ததா அவங்க அம்மா படித்தாங்க. இதை கேட்ட எடிசன் சிலிர்த்து போயிட்டார். பரவாயில்லையே, தன்னை பற்றி டீச்சர் இவ்வளோ புகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடிசன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மறுநாள்லேருந்து எடிசன் ஸ்கூலுக்கு போகலை, வீட்டிலே இருந்து படிக்க ஆரம்பித்தார். எடிசனுடைய அம்மா எடிசனுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்தாங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து தன்னுடைய பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க அம்மா நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. அது எல்லாத்தையும் தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய பையனை ஒரு புத்திசாலியாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி படிச்சுக்கிட்டே வந்த எடிசன் ஒரு நாள் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக மாறிட்டார். இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பல ஃபேக்ட்ரி, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள், கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம், இது எல்லாத்துக்கும் மேலே எடிசனுடைய புகைப்படம் வராத பத்திரிகையே கிடையாது. அப்படி ஒரு புகழ்பெற்ற சயின்டிஸ்டாக இருந்த எடிசன் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எடிசன் வளர வளர அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பெரிய புகழ்பெற்ற சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய எடிசன் என்ன பண்ணார், ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களெல்லாம் எடுத்து தூசி தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க அம்மாவுடைய பெட்டி அவருக்கு கிடச்சிது. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு டைரி இருந்தது. அந்த டைரியை எடுத்து புரட்டிக்கிட்டே வந்தவருக்கு சின்ன வயசில் தன்னுடைய டீச்சர் கொடுத்தாங்க இல்லையா அந்த லெட்டர் உள்ளே இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆ, தன்னை பற்றி டீச்சர் புகழ்ச்சியாக சொன்ன லெட்டரில் இது, படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து எடிசன் படிக்க ஆரம்பித்தார். படித்த எடிசனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவரால் அழுகையை அடக்கவே முடியலை. அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. அப்படி அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தா, உங்கள் பையன் எடிசன் ஒரு ஸ்லோ லேர்னர், அவனால் எதையும் ஈஸியாக கற்றுக்க முடியல, எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமப்படுறான், அவனுக்காக ஒரு விஷயத்தை பலவாட்டி சொல்ல வேண்டியிருக்கு, இதனால் மற்ற குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, அவனுடைய வேகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா மற்ற குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, உங்கள் பையனை எங்களால் பராமரித்து அவனுக்கு தேவையானதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பொறுமையும் நேரமும் இல்லை, உங்கள் பையனை நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடிசனை ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ண லெட்டர் தான் அந்த லெட்டர். இதை அப்படியே அவங்க அம்மா எடிசன்கிட்ட சொல்லியிருந்தா எடிசன் இன்னைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய எடிசனாக வளர்ந்துருப்பாரா அப்படின்னா கிடையாது. அப்போது அந்த அம்மா எவ்வளோ சமயோசிதமாக தன்னுடைய மகனுக்கு உண்மையை சொல்லாமல் ஒரு உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவங்களே பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை சொல்லி கொடுத்து அந்த பையனை, அதாவது ஒரு முட்டாள் குழந்தை, இவனுக்கு வந்து பாடம் நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ண ஒரு குழந்தைய தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு தாய் எப்படி ஒரு சயின்டிஸ்டாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பு அடங்கவே இல்லை. அப்போது ஒரு தாய் நினச்சா ஒரு குழந்தைய எப்படி வேணாலும் உருவாக்க முடியும் இல்லையா? இந்த இடத்துல இந்த கதைகளை கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய குழந்தைகள் பல விஷயங்களை வந்து முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. அது வந்து பரீட்சார்த்த முறையில் நாம் அலோவ் பண்ண தான் வேணும். பாட்டிலை கீழே போட்டால் உடைச்சிருவேன், கிளாஸை கீழே போட்டால் உடைச்சிருவேன், இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள், இதெல்லாம் எடுக்காத தொடாத, இப்படி வந்து நம்ம குழந்தைங்கள தட்டி தட்டி வைக்கிறோமே, இதனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த பொருளை வேணால் சேவ் பண்ணலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு உரிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸோ ஒரு பாட்டிலோ கீழே விழுந்து உடைஞ்சாதான் அந்த குழந்தைக்கு ஒரு பொருள் கீழே விழுந்து உடையிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை அதை ரிப்பீட் பண்ணாது. அதனால் அந்த அனுபவத்தையே கொடுக்காம அந்த குழந்தை கையில் அந்த கிளாஸையோ பாட்டிலையோ அல்லது விலை உயர்ந்த பொருளையோ கொடுக்காமல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிடும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம குழந்தைங்க கேட்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாத்தையும் வாங்கித்தர முடியாது. குழந்தைங்க கேட்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கித்தர முடியாது, கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, அவங்க நினச்சதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க கேட்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இது வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மையிலே காஸ்ட்லியாக இருக்குது, ஒர்த் இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறது நியாயம். பட் சில நேரம் நமக்கு அதில் யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அது காஸ்ட்லியாக இருக்குன்றதுக்காகவோ அல்லது குழந்தைங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, சரியாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றதுனாலையோ அதை வேணான்னு சொல்லுவோம். பல நேரங்களில் அது கரெக்டாக இருக்கும். பட் சில நேரங்களில் நம்ம அதையே வந்து ரீதிங்க் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பரீட்சார்த்த முறையில் செஞ்சு பார்க்கலாம், தவறு கிடையாது. ஒரு குழந்தைய வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக்குறதும் ஒரு சாதாரண ஒரு என்ன ரொட்டீன் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு சாதாரண மெக்கானிக்காவோ, அதாவது எடிசனோட அம்மா அவனை வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் சேர்த்து விட்டுருந்துருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் சேர்த்து விட்டுருந்தா ஏதோ ஒரு வேலையை கற்றுக்கிட்டு ஒரு டெக்னீஷியனாவோ ஏதோ ஒன்று வந்திருப்பார், அவர் வீணாக போயிருக்க மாட்டார். பட் அதை அவர் ஒரு இன்ஜினியர் அளவுக்கு உயர்த்தினது ஒரு தாயினுடைய பக்குவம். அந்த பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். குழந்தைங்களும் தங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறது எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடம்பிடிக்காமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். சரி குழந்தைகளே, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலை பாட்பீன்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேட்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.